நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே நீங்காத பேரின்பமே, நீங்காத பேரின்பமே, எம்மை விட்டு நீங்காத பேரின்பமே. அல்லேலூயா. உங்கள் சமூகத்தை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களே ராஜா, உங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மத்தியில எழுந்திருக்கிறபடியினால் எழுந்திருக்கிறபடியினால் உம்முடைய மகிமை நம் மத்தியில எழுந்திருக்கிறபடியினால் உங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ராஜா. சமூகம் வந்துவிட்டால் அது எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவர, அது எங்களுக்கு சமாதானம் அப்பா, அது எங்களுக்கு பலன் ஆண்டவர. அதனால் உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என்ன ஒரு தடவை அவருக்கு கரங்களை தட்டி ஹலலோயா 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 ஹலலோயா. நன்றி ஆண்டவர, நன்றி அப்பா, நன்றி. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரே நான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பது மேன்மையானது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது நமக்கு ஏற்றது. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் துதித்து அவரை கனம் பண்ணுகிற பொழுதெல்லாம் அந்த தேவனங்கள் மத்தியிலே வருகிறவர் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவரண்டு பிள்ளைகளே, நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக தடவைகளிலே நாம் அநேக காரியங்களை சிந்திப்பதுண்டு, யோசிப்பதுண்டு, எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி நாம் நினைத்து நடப்பதுண்டு. ஆனால் வேதத்தின்படி சில தருணங்களிலே சில தேவனுடைய மனிதர்கள் அவர்கள் பார்வையிலே அவர்கள் நன்மையாக கண்டிருந்தாலும் தேவ பார்வையிலே அவைகள் ஒதுக்கப்பட்டது அல்லாவிட்டால் தள்ளிவிடப்பட்டது என்பதை இந்த நாளில் நாம் கவனிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. அநேக தடவைகளே நம் வாழ்க்கையிலே அநேக முடிவுகளை எடுக்கிறோம், அநேக காரியங்களை செய்வதற்கு நாங்கள் முன்வருகிறோம், அநேக காரியங்களை நல்லதென்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். நம் வாழ்விலே நாம் செய்வது, நடப்பது, பேசுவது, சிந்திப்பது, செயல்படுவது என்று சொல்லி எல்லாம் நமக்கு நம்முடைய பார்வையிலே நன்மையாக தோன்றுகிறது. ஆனால் அவைகள் தேவ பார்வையிலே நன்மையாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம் வாழ்விலே எதை எடுத்தாலும் எதை செய்தாலும் தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். நம் வாழ்விலே எது நடந்தாலும் அவைகளை தேவன் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிப்பதில்லை, எல்லாவற்றையும் தேவன் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆனால் எங்கள் உள்ளம் அதில் சமாதானம் கொள்ளுகிறது, அது சரியாகத்தான் இருக்கும், தேவன் அதை அங்கீகரிப்பார். பிரியமானவர்களே, நாம் நம் ஜபத்தில் வைத்து ஜபம் பண்ணுவது எல்லாமே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி நாம் எண்ணிவிடக் கூடாது. அது எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார் என்று சொல்லி எதிர்பார்ப்பும் இருந்து விடக் கூடாது. தேவன் எங்கள் ஜபத்துக்கு பதில் தர அநேக ஜபங்களுக்கு நமக்கு இன்று வரைக்கும் பதில் இல்லை. ஏன், எதற்கு? ஒரு ஜபத்தை கேட்கிறார் ஆண்டவர், ஒரு ஜபத்துக்கு பதில் தருகிறார், இன்னும் ஒன்றுக்கு கிடைக்கவில்லை. ஏன் நமக்கு தெரியும். ஆனால் நாம் நினைப்பது என்ன, நம்முடைய ஜபம் எல்லாம் சரியாக இருக்கிறது, தேவன் அதை அங்கீகரிப்பார், தேவன் அதை செய்வார், தேவன் அதை நடத்துவார், நான் செய்தது சரி, நான் நடந்து கொண்டது சரி, என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளுடைய வாழ்விலே நான் நடந்து கொண்டது எல்லாம் சரி என்று சொல்லி நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்திக் கொள்ளுகிறோம். மனத்திருத்தி என்னவெனில், தேவனுக்கு அது பிரியம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், தேவன் அதை அங்கீகரிப்பார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, நாம் வளருகிற நாம் இவைகளை புரித்தெடுத்து பார்க்க வேண்டும், இவைகளை சிந்திக்க வேண்டும். அன்னவரே, என் வாழ்விலே நான் செய்வது எல்லாமே சரியாக இருக்கிறதா? ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் தொடங்கலாம். நீதிமொழிகள் 16:25 நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16:25. ஹல்லேலூயா. திரும்பி வாசிங்க சிஸ்டர். மனுஷனுக்கு நல்ல வழிகளாக தோன்றுகிறது. எங்களுடைய வாழ்வில் அநேக காரியங்கள் நன்மையாக நாம் சிந்திப்பது உண்டு. ஆனால் முடிவு என்ன, முடிவு எப்படி இருக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்கள் இதுவரைக்கும் தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கையிலே எடுத்த முடிவுகள், பேசிய காரியங்கள், நடந்து கொண்ட விதங்கள் எல்லாம் நன்மையாக முடிந்ததா? ஆரம்பத்தில் நான் நினைப்பதுண்டு, இது தேவனுக்கு பிரியம், இது தேவன் விரும்புகிறார், தேவன் இதை அங்கீகரிப்பார் என்று சொல்லி நினைத்துத்தான் நாம் அநேக காரியங்களை கால் வைப்பதுண்டு. ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது? தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதா? தேவன் இதை ஆசீர்வதித்தாரா? தேவன் அதை விரும்பிக் கொண்டாரா என்பது நம்முடைய இருதயத்துக்கு அது வெளிச்சம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்று சொல்லி நினைத்து நாம் நடந்து கொள்வதுண்டு. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷனுக்கு செம்மையாக, சரியாக, நல்லதாக, ஆசீர்வாதமாக தோன்றுகிற வழிகள் உண்டு. ஆனால் அதன் முடிவு என்ன ஆகிறது? நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், நாம் பின்னுக்கு சில சம்பவங்களை பார்க்கலாம். தேவனாய் ஆராதித்தவர்கள், தேவனை துதித்தவர்கள், கர்த்தரால் விரும்பப்படத்தக்கவர்கள், கர்த்தரால் வழிநடத்தப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் செய்த காரியங்களை தேவன் தள்ளிவிட்டு உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய வழிகள், உன்னுடைய நடத்துகள் என்னுடையவைகள் அல்ல என்று சொல்லி கர்த்தர் நடத்தினாரே. வல்லமை பெற்றவர்கள், வல்லமையானவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனோடு நேரடியாக பேசியவர்கள், தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தியவர்கள், அசாதாரணமான அற்புதங்களை நடந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை பொழுதுல தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்திலே நான் வைக்க விரும்புகிறது என்னவென்று, உங்கள் சிந்தனைகளும் உங்கள் நோக்கங்களும் உங்கள் செயல்பாடுகளும் கர்த்தர் எவ்வளவுக்கு அங்கீகரிக்கிறார், தேவன் அது எவ்வளவுக்கு விரும்புகிறார் என்பதை சிந்தியுங்கள். இல்லையெனில் உங்களுக்கு நன்மையாய் தோன்றுகிற அநேக காரியங்கள் அவைகள் தீமையில் முடிந்துவிடும். ஒரு சிலர் உங்கள் சிந்தனைகளை தேவ சமூகத்தில் இன்று அலசுவது நல்லது என்பது என்னுடைய சிந்தனையாக. நாம் அநேக காரியங்களை நன்மையை கருதித்தான் செய்ய விரும்புகிறோம், ஆனால் அவைகளை தேவன் நன்மையாக பார்ப்பதல்ல. யாரும் ஒரு காரியத்தை தீமை என்று நினைத்து எடுத்து செய்வதில்லை, அதை நல்லதென்று தான் கருதி கொள்வார்கள். அது குடும்பமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், என்ன செய்கிறோம் அது நல்லதென்று தான் நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். எப்படி நான் செய்தார், எப்படி நான் பேசினார், எப்படி நான் செயல்பட்டார், அது நல்லது என்று சொல்லித்தான் யாரும் தீமை என்று நினைத்து அதை எடுத்து செய்வதில்லை. ஆனாலும் அதுலேயும் கர்த்தருடைய சமூகத்திலே வெளிச்சம் காண வேண்டும் நாம். இல்லையெனில் அது முடிவு அந்தரமாக இருக்கும், அந்த முடிவு ஆசீர்வாதமாக இருக்காது, அந்த முடிவு பாரதூரமாக இருக்கும், அந்த முடிவு கண்ணீராக இருக்கும், அந்த முடிவு கவலையாக இருக்கும், அந்த முடிவு வேதனையாக இருக்கும். ஏனெனில் நாம் நினைப்பது அது தேவனுக்கு பிரியம், நாம் நினைத்துக் கொள்வது அது தேவனுக்கு சித்தமானது. ஆனால் உண்மையிலேயே தேவன் அதை அங்கீகரிக்கிறாரா? எத்தனையோ மனிதர்கள் வேதத்திலே தேவன் தள்ளிவிட்டார், விரும்பவில்லை, அவருடைய காடுகள், அவருடைய செயல்பாடுகளை அவர் தேவன் விரும்பவில்லை. வேதம் சொல்லுகிறது, பிரியமானது, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழியுண்டு, அது முடிவோ மரண வழி. ஆசீர்வாதம் கிடையாது, நன்மை கிடையாது. ஆகையினாலே இந்த மாலை பொழுதில் உங்களை கொஞ்சம் ஆராய், என்ன அதே வசனம் 14:12 அதே வசனம் இருக்கிறது, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. நீதிமொழிகளில் வழிகளை குறித்து அநேகம் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கேயும் எழுதுகிறார், 14 எழுதுகிறார். மனுஷர்கள் நினைப்பது உண்டு, மனுஷர்கள் அநேகத்தை நினைப்பது உண்டு. சில வேளைகளிலே வழிகள் தவறினாலும் சொல்லுவதை கேட்பது கிடையாது. வழியை விட்டு விலகிறவனுக்கு கடிந்து கொள்ளுதல் விசனமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நம்முடைய வழிகளிலே, நம்முடைய பார்வைகளே சிலது நல்லது இல்லை என்று சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளுபவர்கள் கிடையாது. ஆனால் நாட்கள் அவர்களுக்கு அதை நிரூபிக்கும், காலங்கள் அவைகளுக்கு அதை நிரூபிக்கும். அவர்கள் நடந்து கொண்டவைகள், அவைகள் பேசினவைகள், அவைகள் செயல்பட்டவைகள் எல்லாம் தவறு என்பதை எது நிரூபிக்கும்? காலம் அவைகளை நிரூபிக்கும். அதனால் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, பிரியமானவர்களே. ஆகையினாலே நம்முடைய வாழ்வில் அநேக காரியத்தை நன்மையாக நாம் நினைத்து, நன்மையாக நாம் கருதி, எத்தனை காரியங்கள் கண்ணீரில் முடிந்தது என்பதற்கு நீங்களும் உங்கள் இருதயமும் தேவனுக்கு முன்பாக சாட்சி. அதை நன்மை என்று சொல்லி மற்றவர்களுக்கு நாம் அதை சொல்லுவது அது சரியானதுதான். நாம் செய்வது சரி, நாம் பேசுவது சரி, நாம் நடந்து கொள்வது சரி, அதை தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகர் தேவன் மௌனமாக இருந்தாலும் அதை சம்மதம் என்று எடுத்துக் கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் தான் இன்று அதிகம். தேவன் பேசாம இருந்தாலும் அது சம்மதத்துக்கு சரி, உலகத்தின் பார்வையிலே மௌனமும் சம்மதம் என்று பேச்சுக்கு சரி. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவன் மௌனமாக இருந்தால் நீயும் சும்மா இருப்பது உனக்கு நல்லது. பதில் வந்தால் தேவன் செய்தார், பதில் வராவிட்டாலும் தேவன் செய்தார் என்றதுதான் இன்றைய நான் வாழ்க்கைகள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினாலே முடிவு முக்கியம். வாழ்க்கையின் ஆரம்பத்தை விட வாழ்க்கையின் முடிவு முக்கியம். நம்முடைய ஊழியத்தின் ஓட்டத்தை விட ஊழியத்தின் முடிவு முக்கியம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்தை விட முடிவு முக்கியம். ஆகையினாலே மரணம் கண்ணீர் கவலையில் முடித்து விடாத படிக்கு நம்மளை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். பெரியமானவர்களே, புத்திமதிகள் சொல்லுகிற பொழுது கேட்க தவறாதிருங்கள். உங்களை கடிந்து கொள்ளுகிற பொழுது அதுக்கு இணங்குவதற்கு தவறாதிருங்கள். ஏனெனில் இந்த நாட்களில் கடிந்து கொள்வதற்கு இடமில்லை, புத்திமதி சொல்வதை கேட்பதற்கு இடமில்லை. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நாட்கள் வேதனையிலே கண்ணீரிலே கவலைகளிலே முடிந்து விடாத படிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். எனக்கு தெரியும் எப்பொழுது நான் பேசுகிறது ஒரு சிலருக்கு விசனத்தை போல தெரியலாம். ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், இதே விசனத்தின் நாட்கள் உன் வாழ்க்கையை கண்ணீரிலே மூழ்கிற பொழுது இதை நீ சிந்திப்பாய். இதே நாட்கள் உன்னை கண்ணீரிலே நிறுத்துகிற பொழுது நீ சிந்திப்பாய். ஏனெனில் சொல்லுவதை கேட்பதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், உனக்கு நன்மையாக அநேகம் தோண்டும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் முடிவு என்ன? அநேகர் இந்த இடத்திலே வந்து சொன்ன ஆலோசனைகளை மதியாமல், சொன்ன வார்த்தைகளுக்கு விட்டுக் கொடுக்காமல் கடந்து சென்று தங்கள் வாழ்க்கைகளை உடைத்து கண்ணீரிலே தங்கள் கதறு விட்டவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். அதனாலே சொல்லுகிறேன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முடிவை குறித்து எச்சரிக்கையாகிருங்கள். ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55 அதிகாரம் 7-8 வசனத்தை சீக்கிரம் வாசியுங்கள். செய்தியின் நேரங்கள் ஓடுகிறது, எப்பவுமே வேகமாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அடுத்த வசனம் தான் முக்கியம். ஆனா முன் மேல் மேல் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், தேவனிடத்தில் திரும்புங்கள், மனிதரிடத்தில் அல்ல, கர்த்தரிடம் திரும்புங்கள், தேவனை நோக்குங்கள். ஆண்டவர் யாரு துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, நினைவுகளையும் விட்டு, நினைவு பெரியமானவர்களே, இந்த நினைவும் இந்த சிந்தனையும் மிகப்பெரிய ஒரு காரியம். செயற்கைகளாலே செய்யாதவைகளை சிந்தனைகளாலே செய்து விடுவோம், அது தேவ சமூகத்தில் பாவமாக மாறிவிடும். பேச்சுகள்னாலே செய்யாதவைகளை சிந்தனையிலே நாம் செய்து விடுவோம், அது தேவ சமூகத்திலே பாவமாக மாறிவிடும். அதனாலதான் இங்கே என்ன, இங்கே குறிப்பிட, நினைவுகளை விட்டு, உங்கள் தவறான நினைவுகளை விட்டு தேவ பக்கம் திரும்புங்கள், மனிதர்கள் பக்கம் அல்ல. நாங்கள் சில வேளை வந்து உங்க சிந்தனைகள் உங்க நோக்கங்கள் தவறு என்று சொன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் கர்த்தர் பக்கம் திரும்புங்கள், ஆண்டவர் பக்கம் திரும்புங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சாட்சி, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக சுத்தமுள்ளதா இருக்கிறதா? தேவனுக்கு முன்பாக நம்முடைய சிந்தனைகள் சுத்தமுள்ளதா இருக்கிறதா? சரீரத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம், நன்றாக அணிந்து கொள்ளுகிறோம், நல்லது, ஆண்டவருக்கு சோத்திரம். அதே வண்ணமாக உன்னுடைய சிந்தனையும் சுத்தமுள்ளதாக இருந்தால் அது நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் அவன் மேல் மனதிருகுவார், அவர் அவன் மேல் மனதிருகுவார், தம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிப்பதற்கு தயையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. நாங்கள் மன்னிக்க மாட்டோம், ஆனா தேவன் மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், ஆனா தேவன் நம்மளுக்கால் விட்டுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் தேவ பக்கம் சாய்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி 8 வசனம் சொல்லுகிறது, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல. அநேக தடவைகளே இது நம் வாழ்விலே நடக்கிறது. தேவன் சிந்திப்பது உண்டு, தேவன் என்னை குறித்து யோசிப்பது உண்டு, தேவனின் நன்மையை குறித்து நினைப்பது உண்டு, ஆனால் நாம் நினைத்து நடந்து கொள்ளுகிறது இன்னும் உண்டு. அதனால் தான் நாம் தடம் புரளுகிறோம், அதனால தான் நாம் கஷ்டப்படுகிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லி யார் சொல்லுவது? கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வழிகளை ஆராய்ந்து பார்த்தால் நலமாக இருக்கும். நம்முடைய நடத்தைகளையும் நம்முடைய சிந்தனைகளையும் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு நலமாக இருக்கும். பிரியமா, ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உன் நினைவில் இல்லப்பா, நான் நினைக்கிற விதமாக நீ யோசிக்கிறாய் இல்லையே, நான் சிந்திக்கிற விதத்தில் நீ சிந்திக்கிறாய் இல்லையே, நான் நினைக்கிற விதங்கள் என் வாழ்க்கையில ஒன்றும் அணுக முடியாமல் இருக்கிறது. நீ என் பக்கம் திரும்ப, நீ என் பக்கமாக வா, நான் உன்னை அணைப்பதற்கு ஆயத்தம், நான் உன்னை அணைத்துக் கொள்வதற்கு ஆயத்தம், நான் உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு ஆயத்தம், உன்னை நான் மன்னிப்பதற்கு ஆயத்தம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அநேக தடவைகளிலே நாம் செய்கிற எல்லாவற்றிலையும் என்ன சொல்லுகிறோம்? அது தேவன் அங்கீகரிக்கிறார், தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் ஏறெடுக்கப்படுகிற பொழுது, ஜெபம் கேட்கப்படுகிறேன்னு சொன்னால் ஒரு சமாதானம் இருக்கு. ஆனா எல்லா ஜபங்களுமே தேவ சமூகத்தில் போய் எட்டி விட்டதுன்னு சொல்லி நினைக்க கூடாது. நாம பண்ணுகிற ஜபங்கள் எல்லாம் தேவராட்சியத்தின் நன்மை எதன்னு சொல்லி யோசிக்க வேண்டும். நம்முடைய தேவைகள் எதென்று சொல்லி யோசிக்க வேண்டும். சில காரியங்கள் நம் வாழ்விலே அங்கீகரிக்கப்படவே முடியாது, ஆனாலும் அதை வைத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் இந்த வாசனங்களை வைத்து ரெண்டு காரியத்தை விளக்குகிறோம். ஒன்று, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவன் என்னை பார்த்து சொல்வார், இவைகள் என் வழிகள் அல்ல. ஹலோலோயா, ஹலோலோயா, இவைகள் என் வழிகள் அல்ல. அதே வழிகளே என் வாழ்க்கையிலே எது நன்மையாக இருக்கிறதோ அதை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இதுல என்ன ஒரு காரியம் இந்த செய்திக்கு ஒரு தலையங்கமாக கொண்டு போக வேண்டும் வச்சுனால், தேவன் விரும்பாதவைகளை நாம் செய்துவிட்டு தேவன் விரும்புகிறது போல நாம் நடந்து கொள்வது. தேவன் விரும்புகிறார், விளங்குறதா? ஹல்லேலூயா. உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? இதை தேவன் அங்கீகரிப்பார், இதை தேவன் செயல்படுத்துகிறார், தேவன் இதை கொண்டு செல்லுகிறார், ஹல்லேலூயா, தேவன் இதை நடத்துகிறார் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை இந்த விஷயத்திலே நாம் ஏமாத்திக் கொள்ளாது இருப்பது நமக்கு நல்லது. மனிதர்கள் மத்தியிலே நாம் நடந்து விடலாம், அது கத்தர் சொன்னார், கத்தர் செய்தார், கத்தர் செயல்படுத்தினார், எனக்கு சமாதானம் இருக்கிறது. எனக்கு ஒருவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட நாங்கள் நான் இந்த இங்கு சொன்னேன் நம்புகிறேன், குறிப்பிட்ட காலத்தில் சொன்னார், எனக்கு தேவன் சமாதானம். ஆரம்பத்திலே நான் கேட்ட கேள்வி அவை தவறாக பதில் சொன்னார். பேசிக்கொண்டு போகிற பொழுது நான் அவர்கள் தேவன் சொன்னால் இதை செய்ய என்று சொல்லி சொன்ன உடனே அவர் சொன்னார், எனக்கு தேவ சமாதானம் உண்டானது என்று சொல்லி. நான் கேட்டேன், இதை முதல்லயே நீ சொல்லி இருந்தா நான் பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, இவ்வளவு நேரம் பேசினதே வேஸ்ட் ஆயிடுச்சு. தேவன் சொன்ன நீ சொன்னா நான் உனக்கு விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒருவேளை தேவன் சொன்னார் சொல்லி தேவன் சொல்லாததை நீ செயல்படுத்தினு சொன்னால் அதுக்கு நீ தப்பிக்கொள்ள மாட்டாய் என்று சொன்னேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா, வழங்காதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. இப்பொழுது நான் ஒரு சில சம்பவங்களை வைத்து சில காரியங்களை கவனிக்க நான் விரும்புகிறேன். திருப்பிகளை நமக்கு தெரிந்த சம்பவங்களாக இருந்தாலும் என் உள்ளத்தில் ஓடுகிற சம்பவங்களாக இருக்கிற ஒன்று சாமுவேல் 13 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று சாமுவேல் 13 அதிகாரம். நாங்க சம்பவத்தை சுருக்குவதற்கு அவண்டி சீக்கிரமாக ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாங்கள் வாசிப்போம். 13 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர், சீக்கிரமாக வாசிங்க பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். இங்கே சவுல் ராஜாவாகவும் சாமுவேல் தேவனுடைய மனிதனாகவும் நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் தேவ மனிதர்கள். ஹல்லேலூயா. ஆனா சவுல் சாமுவேல் வருவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன? யுத்தத்துக்கு முன்பதாக பலியிட வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும். பெலிஸ்தியர் வந்திருக்கிறார்கள், சூழ்நிலை நெருக்குகிறது, பிரச்சனைகள் நெருக்கிக் கொண்டிருக்கிறது, காரியங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே சவுல் என்ன செய்கிறார்? சாமுவேல் செய்ய வேண்டிய அந்த பலியை தானே துணிந்து செய்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏனெனில் அவருடைய நோக்கம் எல்லாம் எங்க இருந்தது தெரியுமா? 12 வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர். நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை. அவருடைய நல்ல எண்ணம் எப்படி இருக்கிறது? அவருடைய நோக்கம் எப்படி இருக்கிறது? நான் இன்னும் தேவனை நோக்கவில்லைவா? நீர் வர லேட் ஆகிறது, நீர் வருகிறேன் என்று வரவில்லை. ஆனால் என்னுடைய எண்ணம் நல்ல எண்ணம், என்னுடைய நோக்கம் நல்ல நோக்கம், நான் செயல்பட்ட விதங்கள் நல்லது. நான் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கென்று பலியிட்டேன், ஏனெனில் நீர் வருவதற்கு லேட் ஆகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தேரங்களிலே நம்முடைய வாழ்லே சூழ்நிலைகள் அப்படி இப்படி நெருக்குகிற பொழுது, கஷ்டங்களை உருவாக்குகிற பொழுது, நிர்பந்தங்களையும் நிபந்தனைகளையும் உண்டு பண்ணுகிற பொழுது தவறாக கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி நடந்துவிடக் கூடாது. சவால் நினைத்ததிலே நான் நம்புகிறேன் எந்த தவறுமே கிடையாது. ஒரு மனிதனாக நான் பார்க்கிற பொழுது நான் எப்படி பார்க்கிறேன், ஓ அவன் யுத்தத்துக்கு வெளிப்பட போகிறான், பலியிடாமல் அவர்கள் போகிட முடியாது, பலிகளை தேவனுக்கு செலுத்த வேண்டும், கர்த்தரிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டும். சாமுவேலை காத்துக்கொண்டு இருக்கிறார். சாமுவேல் எங்கே? சாமுவேல் எங்கே? வர லேட் ஆகிறது, வர நேரம் செல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் தடைப்பட்டால் உனக்கு நல்லது, சில காரியங்கள் லேட்டானால் அது உனக்கு நல்லது, சில காரியங்கள் கொஞ்சம் இடமெடுக்கிறதுனால் அது நல்லது, ஒரு சில காரியங்களும் நெருக்குகிறதுனால் அமர்ந்துரு, அது உனக்கு நல்லது. தவறாக எண்ணங்களை கொண்டு தேவ சித்தம் என்று சொல்லி நினைத்து தவறான காரியங்களை செய்து விடாதிருங்க, தவறான காரியங்களுக்கு கைவையாதிருங்க. நாம் பல ஆண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பல ஆண்டு நாம் கர்த்தரோடு நடக்கலாம், ஆனால் கர்த்தருடைய நடத்தைகள் ஒவ்வொரு முறையும் விதம் விதமானவைகள், ஒரே மாதிரி நடப்பதில்லை. தேவன் ஒரே விதமாக உங்களை நடத்தி கொண்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். என்ன தெரியுமா? முந்தி நடந்தவைகளை விட உன் வாழ்விலே புதுசு புதுசாக நான் செய்கிறேன். முந்தி நடந்ததை விட்டுறப்பா, நான் செய்துட்டேன், அற்புதங்களை செய்தே, அதிசயங்களை செய்த, செங்கடல புலந்த எல்லாமே செய்த, ஆனா இனி நடக்கிற காரியங்கள் புதுசாக இருக்கும் என் வாழ்விலே. அதையே நினைச்சிட்டு இருக்காத, அதுக்கு நன்றியுள்ளவனாயிரு. ஆனால் அப்படித்தான் தேவன் என்னை நடத்துவாரா? இல்லை, அவர் புதுசு புதுசாக உன் வாழ்வில் நடத்துவார், புதிய புதிய காரியங்களை செய்வார். ஒரு காத்திரு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அமர்ந்திருங்கள் தேவ சமூகத்திலே. சவுலுக்கு இருந்த நிர்பந்தமும், சவுலுக்கு இருந்த நியமங்களும், சவுலுக்கு இருந்த நெருக்கங்களின் அடிப்படையிலே அவன் சொல்லுகிறான், நான் பலியிடுகிறேன். அது உமக்கு தகுந்ததல்லப்பா, அது உடைய வேலை அல்ல. இன்றைக்கு அநேகர் செய்கிற பெரிய புலி என்னவெனில், அடுத்தவருடைய வேலைகளை செய்ய நினைப்பது, அடுத்தவருடைய காரியங்களை செய்ய நினைப்பது தவறு, தப்பானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ராஜா, அவர் இருக்க வேண்டும், அவர் அமர்ந்திருக்க வேண்டும், தேவ மனிதனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாமுவேல் சொல்லுகிறார், என்னப்பா செய்தாய்? 12வது வசனத்தை திருப்பி வாசிங்க, 12:13 வாசிங்க. அவனுக்குள்ள ஒரு துணிவு அப்பதான் வருது. முதல்ல அந்த துணிவு இருக்கு இல்லையா? அநேகருக்கு திடீரென்று துணிவு வந்துவிடும். நான் சொல்றேன், திடீரென்று வருகிற துணிவுகளை தள்ளிவிடுங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியத்தை உன் இதயத்தில் போட்டதுல துணிவு பெற்று, பலம் பெற்று, வைராக்கியம் பெற்று அதை தள்ளிவிட என்று சொல்றேன். நான் அது வேணாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத துணிவுகள் உன்னை கண்ணீர்ல கொண்டு போய் நிறுத்தம் மறந்து விடாது. எண்ணி துணிந்து சர்வாங்க தனி வழி செலுத்துவதற்கு ஒரு துணிவு அவனுக்கு தேவைப்பட்டது. அப்படியானால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு நல்லா தெரியும், இது நான் செய்யக்கூடாது, இது நான் செய்யக்கூடாது, இதுல நான் துணிகிறது தப்புன்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு தகுதி இல்லாத எத்தனை காரியங்களை நீங்கள் துணிந்து செய்தீர்களோ அவைகளை எல்லாம் கர்த்தர் விசாரிப்பார் என்பதை மறந்து விடாதீங்க. விசாரிப்பார். அந்த நாட்கள் கண்ணீராக மாறிவிடும், கலக்கமாக மாறிவிடும், வேதனையாக மாறிவிடும். எல்லோரும் சவுல் நல்லதை நினைத்து தாப்பா செய்தான். நீ நல்லதையே நினை, வேணாண்டு சொல்லல. நீ நல்லதையே சிந்தி, நான் வேணாண்டு சொல்லல. ஆனா தேவன் அதை நன்மையாக அங்கீகரிப்பாரா? நான் அங்கீகரிப்பேன். உன் பக்கத்தில் இருக்கிறோம் அங்கீகரிக்கட்டுக்கும், அங்கால இருக்கிறோம் அங்கீகரிக்கட்டுக்கும், ஆனா தேவன் அதை அங்கீகரிப்பாரா? அதை சிந்தி, அதை செயல்படு. அந்த மனிதன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் இந்த விஷயத்துல துணிவு கொண்டேன். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, அநேகர் நீங்கள் கர்த்தருடைய காரியத்திலே துணிவு கொள்ளுகிறீர்கள், அதை நிறுத்துவது உங்களுக்கு நல்லது. இல்லையோ நீங்கள் விடுகிற கண்ணீரை கர்த்தர் கூட துடைக்க முடியாது. ஏனெனில் அவர் தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம இதுவரைக்கும் நடத்தி வந்ததை நினைத்து கனவு காணாதிருக்க வேண்டும். இதுவரைக்கும் கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார் என்பதை நினைத்து பெருமை பாராட்டாதிருங்கள். ஏதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? புதிய காரியம் என்பது நல்லதாகவும் இருக்கலாம், என் வாழ்வுக்கு அது தகுதியற்றதாகவும் இருக்கலாம். ரெண்டும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், ரெண்டையும் அங்கீகரிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஒன்றுதான் தேவை என்று சொல்லிச்சுன்னா கர்த்தர் எதுவும் செய்ய முடியாது. துணிவு, அந்த துணிவை கொஞ்சம் தள்ளி விடுவது நமக்கு நல்லது. அடுத்த வசனத்தை வாசிங்க. பிச்சு சாமுவேல் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சவுடைய ராஜ்யபாதம் இங்கேயே தள்ளாட தொடங்கி விட்டது. நாம நினைப்பது எப்பவுமே நம்முடைய சிந்தனைக்கு எங்க தெரியுமா வரும்? சவுல் ராஜ்ய பாரத்தை குறித்து நாங்கள் பேசுகிற பொழுது எங்க வரும் தெரியுமா? எங்க அடுத்தடுத்த பக்கத்தில் நாங்கள் போனோம்னு சொல்லிச்சுன்னா அதைத்தான் நாங்கள் நினைப்போம். ஆண்டவர் உன்னை தள்ளிவிட்டார், ஏனெனில் நீ பெலிஸ்தியனை கொல்லாமல் அவனுக்கு இருந்தது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தபடியினாலே கர்த்தர் உன்னை ராஜ்யத்திலிருந்து தள்ளிவிட்டார்னு சொல்லி நாம நினைப்பது உண்டு. ஆனால் இங்கே எங்கே தொடங்கிவிட்டது? இங்கே ஒரு காரியத்தில் ஒரு மனிதன், ஒரு தேவ மனுஷன் வந்து செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அலட்சியம் பண்ணி துணிந்து எனக்கும் தெரியும் என்று சொல்லி நினைத்து, நான் ராஜா என்று தலைக்கணத்தில் இருந்து நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி நினைத்து நான் துணிந்து கொண்டேன் என்று சொல்லி நினைத்து செய்த மனிதனுடைய ராஜ்ய பாதம் அங்கே தள்ளாட தொடங்கியது. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தார். புத்தீனமான காரியங்களை வாழ்க்கையிலே தவிர்ப்பதற்கு சிந்தியுங்கள். புத்தீனமான காரியங்கள், தகுதியற்ற காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள். நாம் அநேக தடவை நினைப்பது என்ன தெரியுமா? நாம் சிலவற்றை சிந்தித்து செயல்படுத்துகிறது ஞானம் புத்தி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, அவைகள் தேவ பார்வையிலே புத்தீனமான காரியங்கள். அவைகள் தேவ பார்வையிலே புத்தீனமானவைகள். தேவன் அதை தள்ளி விடுவார், தேவன் அதை தள்ளி விடுவார். ஆனால் நாம் நினைப்பது என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனை, நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தி என்று நாம் நினைப்பதுண்டு. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, அவைகளை தேவன் நீ புத்தியினமாய் செய்கிறாய் என்று சொல்லி தள்ளிவிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே கவனமுள்ளவர்களாக இருங்கள். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தீர், நீர் இப்படியே இருந்திருந்தா உம்மை தேவன் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக வடிவா வச்சு நடத்தியிருப்பாரே. ஆனா இப்ப என்ன தெரியுமா? உம் ராஜ்ய பாதம் தள்ளாடுகிறதே. உன்னுடைய ராஜ்ய பாதம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லையே. ஏன் நீ கர்த்தருடைய காரியத்திலே துணிந்தபடியினார். ஆனா சவுல் நினைத்தது நல்ல காரியத்தை தானே நினைச்சா? எங்க பார்வையில பாருங்கப்பா, நாம எங்க பார்வையில தானே வாழ்க்கையை நடத்துகிறோம்? தேவ பார்வையில எங்க நடத்துகிறோம்? தேவ சிந்தனையில எங்க நடத்துகிறோம்? எங்க பார்வை என்ன செய்கிறது? சவுல் செய்ததுல தவறு இல்லை. நான் சொல்லு, என்னுடைய பார்வையிலே, மாம்ச கண்ணிலே ஒரு மனுஷனாக நான் பார்க்கிற பார்வையிலே சவுல் செய்ததுல எந்த தவறும் கிடையாது. ஏன்? நெருக்கம். அவன் ஒரு ராஜா, அவன் ஜெயத்தை கொண்டு வேண்டும், யுத்தத்தை பண்ண வேண்டும். அங்காலே பெலிஸ்தியர் நின்று கொண்டு இருக்கிறார்கள், அவனை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்குள்ள ஜனங்கள் இவனோடு சேர்ந்து நிக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டுட்டு வர்றான். ராஜாவுடைய வேலை என்ன? ராஜாக்கள் என்றாலே அவர்கள் தந்திரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தந்திரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் என்ன செய்ய, அவன் ராஜாவாக யோசித்தான், அவன் ராஜாவாக சிந்தித்தான். சிந்தித்து என்ன தெரியுமா சொன்னா? பழியை இடுமோ, ஆண்டவருக்கு ஜபத்தை ஏறெடுப்போம், அப்ப சரியாகி விடும். எல்லாம் ஜனங்கள் எல்லாம் என்னோடு நிற்பார்கள், ஜனங்கள் எல்லாம் என் பக்கமாக திரும்பி விடுவார்கள், யுத்த வீரர்கள் என்னோடு இணைந்து விடுவார்கள் என்று தைரியம் கொண்டா அவன் பார்வை சரி, அவன் செயல்பாடு சரி. அவனுக்கு ஆண்டவர் குறித்து அறிவு இருக்குது அல்லவா? அவன் செயல்பாடு எல்லாம் சரி. ஆனா ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவில்லை. அவருடைய நோக்கம் நல்லா இருந்தது, செயல்பாடுகள் நல்லா இருந்தது, காரியங்கள் நல்லா இருந்தது, நடத்தைகள் நல்லா இருந்தது. ஆனா ஆண்டவர் என்ன, நீ புத்தியினமாய் செய்தாய். புத்தியினம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லவா, நீங்கள் சிந்தித்து நீங்கள் யோசித்து உங்க மண்டையில நல்லா நிறைச்சி வச்சு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு காரியத்தினாலே, நல்ல காரியம், நல்லொரு பலம், நல்லொரு நாலு பேர் நல்ல வார்த்தைகளை சொல்லுவார்கள் சொல்லி நீ நினைத்து அதை செயல்படுத்திவாடா. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வருகிற வார்த்தை என்னவெனில், புத்தியினமாய் செய்கிறாய். இதன் கண்ணீரை நீ காண்பாய், இதன் வேதனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழுகிற இந்த நாட்களுக்கு உரிய விதத்திலே நடந்து கொள்ளாதிருங்கள். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நியாயம் கொண்டு வருவார் என்பதை மறந்து விடாத படிக்கு உங்களை குறித்து எச்சரிக்கை ஆயிருங்கள். ஆகையினாலே நல்ல நோக்கத்தோடு செய்கிறவைகள் தேவ சமூகத்திலே அவைகள் நல்லவைகளாக அங்கீகரிக்கப்படாது. அதை சிந்தியுங்க. எத்தனை தடவை நாம் நல்ல நோக்கத்திலே செயல்பட்டவைகள் நம் வாழ்விலே கண்ணீராக மாறியது, வேதனையாக மாறியது, உபத்திரவமாக மாறியது, சஞ்சலமாக மாறியது, காயங்களை உருவாக்கியது, வேதனைகளை கொண்டு வந்தது. ஆனா ஆரம்பத்தில் நீ தேவன் தான் அதை செய்கிறான் நினைத்தாயோ இல்லையோ? அப்ப எப்படி எப்படி ஆச்சு? கொஞ்சம் சிந்திங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மாலை பொழுதுல தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே, என் சிந்தனைகளும் என் நோக்கங்களும் உமக்கு பிரியமானதை சிந்திக்கிறதா? அல்லாவிட்டா ஏதோ என் மனதுக்கு விருப்பமானவைகளை அதை தேவ சித்தம் என்று சொல்லி, தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி என்னை சமப்படுத்தி. உங்களுக்கு தெரியுமா சமப்படுத்துறது உங்களுக்கு எல்லாமே இல்லையா? நான் சொல்றேன் கேளுங்க,
எனக்கு ஒரு காரியத்தை பிடித்திருந்தால் அது பத்து காரியத்தை வைத்து அது நல்லது அது வேதத்தின்படி உண்மையானது என்று சொல்லி சமப்படுத்துகிற ஆவி எனக்கும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. இல்லை அதுதான் சரி, இல்லை அந்த அதுதான் சரி, அந்த வசனம் அப்படி சொல்லுது, இது அப்படி சொல்லுது. கடைசியில் ஆண்டவர் வந்து இது எனக்கு பிரியமில்லைன்னு சொல்லுகிற பொழுதுதான் நமக்கு புத்தி தெளிகிறது, நமக்கு புத்தி தெளிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே இந்த காரியத்துக்கு சபோல் நினைத்ததில்லை. என்ன பொறுத்த ஒரு மனுஷனாக பார்க்கிற பொழுது அவன் சரியாக யோசித்தான், அவன் சரியாக யோசித்தான், சரியாக சிந்தித்தான். ஆனால் தேவ பார்வையிலே அவைகள் அங்கீகரிக்கப்படவில்லை. ஹலலுயா ஹலலுயா. திருப்பிக் கொள்ளுங்கள், எண்ணாகமும் 20வது அதிகாரம், சீக்கிரமாக போவோம். என்னாகுது? எண்ணாகமும் 20வது அதிகாரம் ஒன்றிலிருந்து சீக்கிரம் வாசியுங்கள். வசனங்கள் கூட இருக்கிறபடினால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. வாசி கொஞ்சம் கொஞ்சம் போறீங்க. அந்த 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 6வது வசனத்தை திருப்பி வாசிங்க. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு காரியம் இது ஒன்றுதான். நல்லா விளங்கிக்க, உன் வாழ்க்கையிலே நீ செய்யக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஒரு காரியம் சொல்லிச்சுன்னா தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுவது. உன்னை தேவனுடைய பிரசன்னம் நிறைக்கும். மற்ற யாரத்திலையும் விழாத, அலட்டி உன் வாழ்நாட்களை வீணடியாது, அங்கே இங்கே அலைஞ்சி தெரியாது. நீ விழ வேண்டிய ஒரே ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது தேவனுடைய சமூகம், அவருடைய பாதம் ஒன்றுதான். யாரு விழுந்தாங்க தெரியுமா? வேதத்திலேயே வல்லமையான தலைவர்கள் ஒருத்தன், தேவனுடைய மகத்துவமான கரத்தை கண்ட ஒரு மனுஷன், தேவனை முகமுகமாக பார்த்த ஒரு மனுஷன், முச்செடியின் மத்தியிலே தேவனோடு பேசிய ஒரு மனுஷன், அசாதாரணமான அற்புதங்களை செய்த ஒரு மனுஷன், செய்த வேலை என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தானா? விழுந்த பொழுது என்ன தேவனுடைய பிரசன்னம் அவனை? இன்னைக்கு பிரசன்னத்தை தேடுறோம் 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 தேடுறோம், ஆனா ஆண்டவருக்கு முன்பாக விழுகிறது கிடையாது, விழுகிறதே கிடையாது. தொடர்ந்து வாசிங்க, சீக்கிரமாக போகலாம். மகத்துவமான ஒரு தலைவனப்பா, வல்லமையான ஒரு தலைவன். என்ன நடந்தது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் தாகத்துக்கு இவர்களை நோக்கி முறையிட தொடங்கின. யாசு யாரும் மோசையோடு ஆரோனோடையும் ஜனங்கள் சண்டை பிடித்து, தண்ணி இல்லையா, எதுக்கு எங்களை கொண்டு வந்தி? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியம் நம் வாழ்விலே குறைவு படுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையை தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்விலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவுகள் குறைவுபடுகிற பொழுது, ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பது நல்லது என்பது என்னுடைய புத்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை நோக்கி பாக்குறாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? நீங்க ஓகே, நீங்க வந்துட்டீங்க, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்கப்பா. நான் சொல்ற மாதிரி என்ன? ஆண்டவரை கண்மலையை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும், பேச வேண்டும். நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், தண்ணீர் வரும், குறைவுகள் நீக்கப்படும், ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் இங்க என்ன நடக்கிறது? ஒரு மோசே, ஒரு தேவ மனிதனாக பல ஜனங்களுடைய உபத்திரவங்களும் வேதனைகளும் கோபங்களும் சாபங்களும் அவனை நெருக்குகிற பொழுது அவன் எடுத்த முடிவு நல்ல முடிவு என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அவன் ஒரு மனிதனாக தேவ சமூகத்தில் இன்றைக்கு அவனுக்கு தேவை ஒரு அற்புதம், அவனுக்கு தேவை தண்ணீர் வர வேண்டும், ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும், ஜனங்களுடைய கோபங்கள் தணிய வேண்டும். இது அவனுடைய நோக்கம். அதனால அவன் என்ன செய்தான், பேச வேண்டிய இடத்துல கோலை எடுத்து அடித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கைகளை ஆராய்வது நமக்கு நல்லது. நம்முடைய வாழ்க்கைகளை திரும்ப திரும்ப ஆராய்வது நமக்கு நல்லது. ஆண்டவர் பேசாம இருந்தா பேசுறது, பேசன்னு சொன்னா பேசாம இருப்பது, எத்தனை காரியங்களை செய்கிறோம். நம் பார்வையில அவைகள் சரியாகத்தான் இருக்கிறது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். நம்முடைய பார்வையில, மோசையுடைய பார்வையில மோசை செய்தது சரி. மோசை புளி என்று சொன்னா செய்வாரா? இவ்வளவு காரியங்களை பார்த்தாரு, இவ்வளவு அற்புதங்களை பார்த்தாரு. மோசைக்கு நான் செய்யறது புளி என்ற அந்த உணர்வு ஒரு கிளிக் பண்ணிருந்தா அவர் செய்திருப்பாரா? இல்ல, அவர் இருந்த சூழ்நிலையில அவர் பார்த்த பார்வையில உடனடியாக தண்ணி வேண்டும், உடனடியாக ஒரு அற்புதம் வேண்டும், உடனடியாக ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், உடனடியாக ஒரு காரியம் நிறைவேற வேண்டும், உடனடியாக ஒரு காரியம் நடத்தப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாம் நினைக்கிறது போல உடனடியாக எதுவும் நடப்பதில்லை. வெயிட் பண்ண வேண்டும், காத்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும், அழ வேண்டும், ஊட்ட வேண்டும், தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் எதுவும். நாம நினைக்கிறதுனால, நாம அவசரப்படுகிறதுனால, நாம கர்த்தரை அவதிப்படுத்துகிறதுனால, அல்லாவிட்ட நாம சொல்றதுனால ஒன்று சீக்கிரத்தில் நடக்க போறது கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே என் பார்வையிலே அவர் செய்தது சரி. என்ன சொன்னா சொன்னது தெரியுமா? ஆண்டவரே அற்புதம் நடந்தா போதும், இதுல என்ன பிரச்சனை? இதனா நான் முதல்ல ஒரு வசனம் சொன்னேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். யாத்திராகமத்துல இதே சம்பவம் நடந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? பேசினார், அடித்தார், தண்ணீர் வந்தது. தண்ணீர் அது யாத்திரா 17 அதிகாரத்தில் அது இருக்கிறது. அதுல அடித்து தண்ணீரை பெற்றுக் கொண்டார்கள். அனுபவம், இன்னைக்கு அநேகருக்கு அனுபவமே ஒரு சோதனை, அனுபவமே ஒரு சோதனை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தர் உங்கள் அனுபவத்தை வைத்து உங்களை கொண்டு செல்வது அல்ல, அவர் புதுசு புதுசாக காரியங்களை செய்வார். ஆகையினாலே அனுபவங்களை வைத்து தூக்கி வைத்துக் கொண்டு கத்துவதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹல்லேலூயா. அனுபவம் நல்லது, நமக்கு முன்மாதிரியாக இருப்பது, அதை தெரிந்து கொள்வது, அதன் நன்மைகளை புரிந்து கொள்வது நமக்கு ஏற்றதும் அதுக்கு நன்மையாக இருக்கிறது. இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அதே விதத்தில் எங்களை நடத்துவார்னு சொல்லி கனவு காணக்கூடாது. என்ன நடக்கிறது? அங்கே நடந்துச்சுதே, அங்கே அடித்த பொழுது தண்ணீர் வந்துச்சு, அதனால இங்கே நாங்கள் வச்சு பார்ப்போம். ஆண்டவர் அங்கே சொன்னது வேற, இங்கே சொன்னது வேற, ரெண்டும் ஒரே அற்புதம். ஆனால் வழிமுறைகள் வித்தியாசப்பட்டு விட்டது. ரெண்டும் ஒரே அற்புதம், ரெண்டு இடத்துலயும் தண்ணீர் தேவை. உனக்கு 10 முன்னுக்கும் அற்புதம் தான் தேவைப்பட்டது, 10 கழிச்சு உனக்கு தேவை அற்புதம் தான். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் கண்மலையை பார்த்து அடி என்று சொல்லி, இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்லி. ஏன் எதுக்குன்னு உனக்கும் எனக்கும் தேவையில்லை, தேவையில்லை. அந்த மோசே பெரிய மனிதனப்பா, அந்த மோசையே தெரியாதவனே கிடையாது. இன்று வரைக்கும் மோசையை குறித்து பேசுகிறோம், இன்று வரைக்கும் மோசையை குறித்து நாங்கள் பெருசு பெருசாக பேசுகிறோம். அவனுடைய ஊழியத்தை குறித்து, அவனுடைய அற்புதத்தை குறித்து, அவனுடைய ஆச்சரியமான தலைமைத்துவத்தை குறித்து, அதை குறித்து, இதை குறித்து எவ்வளவோ பேசுகிறோம். 8 வசனத்தில் திருப்பி வாசிங்க சிஸ்டர், கவனிங்க. கொடுப்பாயா? ஓகே. அப்பொழுது எடுத்தான். அடித்தான். அப்படி அப்படி இருக்கட்டும். இங்க பாருங்க, இதுல நீங்க ஒரு காரியம் பார்க்க வேண்டும். மோசே செய்தது தப்பு, மோசே செய்தது சரியான தப்பு, ஆனா அற்புதம் நடந்துச்சு. அற்புதம் என்ன செய்துச்சு? நடந்துச்சு. அதுக்கு தான் ஆண்டவர் அடுத்த வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றன்னு வாசிங்க. பின்பு கர்த்தர் என்ன பாருங்க, இதுல ரெண்டு, இதுல பெரிய காரியமே நடந்துருச்சு. முன்பாக பரிசுத்தப்படுத்த வேண்டியதான் உங்க வேலை. ஆனா நீங்க அதை செய்யல, நான் செய்தேன். அதுக்கு பிறகு அப்படித்தான் அதை விலகிக் கொள்ளணும். உங்க வேலை அது. இஷ்டவேலருக்கு முன்பாக நீங்க கர்த்தருடைய நாமத்தை, என்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவீங்கன்னு சொல்லி நான் நினைச்சேன், ஆனா நீங்க செய்யலையே. நான் உங்களை கேட்கவா, உங்கள் நடத்தைகளும் உங்கள் செயல்பாடுகளின் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் எவ்வளவுக்கு பரிசுத்தப்படுகிறது என்பதை கொஞ்சம் சிந்தியுங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன், விரும்புகிறேன். 12 திருப்பி வாசியுங்கள்.
ரெண்டு காரியம் இங்க நடக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா, கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் பரிசுத்தப்படுத்தாமல் போய்விட்டார்கள். யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமம் இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக தூஷிக்கப்பட்டு போய்விட்டது. இவர்கள் அதை உயர்த்த வேண்டிய அளவுக்கு உயர்த்தவில்லை. அடுத்த காரியம் என்ன பண்ணி சொல்ற, நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனீர்கள். யாரு? மோசே. எபிரேயர்ல எழுதப்படுகிற பொழுது மோசேயுடைய விசுவாசத்தை குறித்து மேன்மையாக எழுதப்படுகிறது. ஆனால் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. அநேக வல்லமையான அற்புதங்களை மோசே விசுவாசித்து, எகிப்திலே மோசே செய்யாத அற்புதங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்க முடியாது. ஆனாலும் வசனம் என்ன சொல்றது, நீங்க என்ன விசுவாசிக்கல. அதனாலதான் பேச சொன்ன பொழுது நீங்க என்ன செய்தீங்க, அடிச்சீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளும் காலங்களும் நண்பர்களும் உறவுகளும் அதுவும் இதுவும் என்னையும் நெருக்குகிற பொழுது ஒழுங்கா இருந்துக்க, அது நம்மளை தவறு செய்ய ஊண்டிவிடும். நாம் ஒருவேளை தவறு செய்து விடலாம், ஆனால் கர்த்தர் அதை மறப்பதில்லை. ஒருவேளை சபையாருக்கு முன்பதாக நான் செய்கிறது பெரிய ஒரு அற்புதமாக இருக்கலாம், நீங்கெல்லாம் அதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் கர்த்தர் என்னை விசாரிப்பார் என்பதை ஒருபோது மறந்துவிடக் கூடாது. அது என்ன ஆச்சரியம் தெரியுமா, அவ்வளவு நாளா வனாந்திரத்துல பட்டு கஷ்டம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வந்த மனுஷன் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை பெற்றுக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. என்ன நீதி ஆண்டவரே இது? கொஞ்சமாவது குறைக்க வேண்டாமா? என்ன நீதி இது? அவன் பிரயாசப்பட்டதே அதுக்கு தானே, அவன் ஓடினதே அதுக்கு தானே, காலகாலமாக இந்த ஜனங்களோடு கண்ணீர் விட்டது அதுக்கு தானே, நடந்தது என்ன? நீ அங்கே போவதில்லை. அநேகர் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கனவு காணுகிறீர்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். நீங்கள் நினைக்கிற விதமாக ஒன்றும் அங்கே நடக்க போறது கிடையாது. தேவனுடைய நீதி ஆச்சரியமானது, தேவனுடைய நீதி பயங்கரமானது, தேவனுடைய நீதி எல்லாரையும் கண்ணீர் கலங்க வைக்கிறது. என்னை பேசுகிற பொழுது கேட்டா எனக்கே கஷ்டமாக இருக்கிறது. தேவன் அவருடைய சொல்லை தட்டாமல் செயல்படுவது போல பேசுவதுண்டு. இந்த மோசைக்கு இந்த நிலைமை யோசிங்க பாக்கலாம். யோசே, ஆண்டவர் சொல்லிக்கிறேன், மோசே இவ்வளவு நாள் நீ என்னோட இருந்தா, இவ்வளவு காரியம் செய்தா, சரி பரவாயில்ல நான் மன்னிச்சிடறேன். இல்ல, என்ன பிரச்சனை? உடனே தீர்ப்பாயிருச்சு. ஒரு அதிகாரம் தள்ளி போயிருந்தா மோசே சொல்லியிருப்பான், ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்கொள்ளும். ஆண்டவர் சொன்னா சொன்னது தானே. அவன் உடனே தீர்ப்பாயிருச்சு, போக முடியாது, நீ செய்ய முடியாது, நீ நடக்க முடியாது, உடனே தீர்ப்பாயிருச்சு, அவ்வளவுதான். மோசே இனி சொல்லி என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள், நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். யாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே மோசே நீ போவதில்லை. மோசே நீ போவதில்லை. ஏன் ஆண்டவரே? நான் சொன்னபடி நீ செய்யல. ஆண்டவரே, உமக்கு என் சூழ்நிலை தெரியாம இருந்ததே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இந்த ஜனங்களோடு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உமக்கு தெரியுமா, நீ எவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டுக்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மீறாதபடிக்கு கவனமா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகம் நாம் சொல்லுகிறது என்ன தெரியுமா, எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற வேதனை, எனக்கு இருக்கிற கஷ்டம், எனக்கு இருக்கிறது அது, எனக்கு இருக்கிற இதுகள்ல பழிகளை போட்டு கர்த்தருடைய ஊழியத்தை தப்பாக செய்துவிட முடியாது, தப்பாக செய்துவிட முடியாது. ஆண்டவரே எனக்கு இது இருக்கு, ஆண்டவரே எனக்கு அது இருக்கு, எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு வேதனை இருக்குது, அதெல்லாம் காரணம் காட்ட முடியாது. மோசே காரணம் காட்டுங்க, உங்க ஜனந்தா ஆண்டவரை என்ன போட்டு பேசி பேசிட்டு பேசினாங்க, கல்லறியறாங்க, கத்துறாங்க, எனக்கு விரோதமா வர்றாங்க, என்ன திட்டுறாங்க, என்ன ஆண்டவரை செய்கிறது, கத்தருடைய வார்த்தையின்படி நடக்க போகிறியா, இல்லாவிட்டால் தேவ ஜனங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நடக்க போகிறியா, எப்படி நடக்க போகிறோம்? அது முக்கியமானதல்லவா நம்முடைய வாழ்விலே? பிரியமானவர்களே, என்னை அநேக காரியங்கள் சிந்திக்க வைக்கிறது, அநேக காரியங்களை யோசிக்க வைக்கிறது, அநேக காரியங்கள் கண்ணோட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் ஏதோ சபைக்கு வந்தமா போனோமா ஏதோ சந்ததை செய்தமான்னு சொல்லி ஒரு கண்ணோட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாக தேவ சமூகத்திலே தேவன் நமக்கு முன்பாக நின்று கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லை, பதில் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். என்ன என்ன? நான் நன்மையாக நினைக்கிறவைகளை தேவன் நன்மையாக நினைப்பதில்லை. நான் நல்லது என்று செயல்படுத்துகிறவைகளை தேவன் நல்லது என்று செயல்படுத்துவதில்லை. அவர் தள்ளிவிடுகிறவர், அவர் தள்ளிவிடுகிறவர். இதை நான் வாசித்து, இதை நான் ரெண்டு மூன்று கிழமைக்கு முன்பதாக இதை செய்தியாக்குறதுக்கு விரும்பினேன். அதுக்கு பிறகு செய்திகள் மாறினது. என்னுடைய சிந்தனை எல்லாம், ஆண்டவரே ஒரு வல்லமை உள்ள மனிதன், உம்மால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், உம்மளால் உண்மையுள்ளவன் என்று சொல்லி பெயர் பெற்ற ஒரு மனிதன், உம்மளால் அசாதாரணமான வல்லமைகளை செய்து அற்புதங்களை ஒரு செய்த மனிதனை நீர் இப்படி நடத்தலாமா, நீ இப்படி ஒரு காரியத்தை சொல்லலாமா ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லி நான் கேட்டு யோசித்ததுண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே யார், நீ யார் என்றதை முதலில் சிந்தி. மோசே யார், நான் யார் என்பதை கொஞ்சம் சிந்தி. மோசேங்கிற மனிதன் தேவனோடு எப்படி நடந்து கொண்டான் என்பதை கொஞ்சம் சிந்தி. நானும் நீயும் தேவனோடு எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தி. இதன் அடிப்படையிலேயே
தேவன் நம்மளோடு எப்படி எங்களை விசாரிப்பார், பேசுவார் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். கண்டுகொள்ளலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தாமல், அவரை நம்பாமல், அவர் சொன்ன வார்த்தைகளை சில வேளைகளில் சில நிமிடத்துக்கு தான் நம்புவோம். 5 நாள் ஜெபம் பண்ணுவோம், சரிவர இல்லையா, அதை நம்புவதில்லை, விட்டு விடுவதுண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே நான் சொல்லுகிறேன், மறைவான சில தேவைகளும், மறைவான சில பிரச்சனைகளும், மறைவான சில துக்கங்களையும் உங்கள் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள், ரட்சிப்பு சடுதியில் உண்டாகும், ரட்சிப்பு சடுதியில் உண்டாகும், திடீரென்று உண்டாகும். ஒரு மின்னலை போல உன் வாழ்விலே கர்த்தர் காரியத்தை சரிப்படுத்துவார், அது உனக்கு நன்மையாக மாறும். ஆனா நம்பாம விடாத, மோசையை எடுத்துக்கோ, நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனது என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இதுவரைக்கும் நல்ல விசுவாசிகளாக இருக்கலாம், இதுவரைக்கும் நல்ல ஊழியத்தையும் செய்து, ஆனால் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசியாமல் போனது என்ன? இன்னைக்கு அரசாங்க தலைவர்களை நம்புகிறோம், டாக்டர்ஸை நம்புகிறோம், உறவுகளை நம்புகிறோம், சொந்த மதத்தை நம்புகிறோம், நண்பர்களை நம்புகிறோம், கர்த்தரை நம்புவதில்லை, கர்த்தரை நம்புவதில்லை, தேவனை நம்புவதில்லை. ஆண்டவர் சொல்றார், நீ ஏன் என்னை விசுவாசிக்காம போன? நீ விசுவாசித்திருந்தா இந்த தவறை நீ செய்திருக்க மாட்ட. தெரியுமா உனக்கு, நீ கர்த்தரை நம்ப வேண்டிய அளவுக்கு நம்பி இருந்தா இந்த கோலை எடுத்து 2 தடவை நீ அடிச்சிருக்க மாட்ட. பேசியிருப்பாய், பேசு, தண்ணி வரும் வரைக்கும் பேசியிருப்பாய். இன்னைக்கு அநேக தடவைகள்ல நாங்கள் தவறுகிறோம், நன்மை என்று நினைத்து தவறுகிறோம், நல்லது என்று நினைத்து தவறுகிறோம், நான் செய்கிறது சரி என்று நினைத்து தவறுகிறோம். ஹல்லேலூயா, நல்லது என்று நாம் நினைத்து நாங்கள் தவறுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாயிருங்கள். ஹல்லேலூயா, கவனமாயிருங்கள்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சம்பவத்தை பார்ப்போம், நேரம் போகிறது, எனக்கு எல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பம், ஆனா முடியாது, ஆனா கொஞ்சம் மாத்திரம் பார்த்துட்டு சீக்கிரமா போவோமா? ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 6:1 சீக்கிரம் வாசிங்கள், சீக்கிரமாக வாசிங்கள், நேரம் முடிந்து விட்டது, சீக்கிரம் வாசிங்க. 2 சாமுவேல் 6:1 வாசிங்கள், சீக்கிரம் வாசிங்கள். அப்படியே நிறுத்துங்க. இங்கால பின்னுக்கு வந்து வேற காரியம் வேற பக்கமாக திரும்புகிறது. அங்கால அடுத்த பக்கத்திலே பாத்தீங்கன்னா தாவது ராஜா பட்டிக்கு முன்னாலே நடமாடி போகிறார். இதற்கு பிற்பகுதியை பாத்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு கர்த்தருடைய பட்டியை தேவ மனிதர்கள் சுமந்து செல்கிறார்கள் என்ற அதெல்லாம் வேற பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கர்த்தருடைய பட்டியை மாட்டு வண்டியில வைத்து அவர்கள் கொண்டு போகிறார்கள். பரிசுத்த பட்டி அந்த நாட்கள்ல அதை விட உயர்ந்தோர் கிடையாது. எது? கர்த்தருடைய பரிசுத்தப்பட்டி. அதுக்குள்ள இருந்து தேவன் பேசினார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம். அதை விட்டு அதுக்கு மேலான ஒரு காரியம் இங்க கிடையாது. அதை சுற்றித்தான் எல்லாம் நடந்தது, அதை சுற்றித்தான் ஆசரிப்பு கூடாரம் சகலதும் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆகையினால அது உன்னதமானதுண்டு. தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், அதற்கு மேலாக ஒரு இடம் கிடைக்கவே இல்லை, அது உன்னதமானதுண்டு. இதை என்ன செய்தார் தாவீது? தன்னுடைய புத்திக்கு ஏற்ற விதத்திலேயோ அல்லாவிட்டால் அதை தேவ மனிதர்கள் சுமக்க வேண்டும் என்பதை மறந்தோ என்ன எது செய்தாரோ, அவர் புது வண்டியை செய்து நல்ல எண்ணத்தோடு அவரும் செயல்படுகிறார். என்ன செய்கிறார்? பரிசுத்த பட்டியை நான் கொண்டு போக வேண்டும், எங்கள் நகரத்துக்கு கொண்டு போக வேண்டும். நல்ல நோக்கம், ஹல்லேலூயா, நல்ல விருப்பம், நல்ல நோக்கங்கள். இன்னைக்கு அநேக நோக்கங்கள் நல்லதாக இருக்கிறது, ஆனால் முடிவிலே அவைகள் தவறுகிறது, முடிவிலே அவைகள் தவறுகிறது. சிந்தியுங்கள், உங்கள் நல்ல நோக்கங்கள் முடிவிலே தவறுகிறது. ஏனெனில் அவைகளை தேவன் அங்கீகரிப்பதில்லை. தயவு செய்து நான் சொல்லுகிறதை சிந்தித்து வசனத்தை கொண்டு செல்லுங்க. ஏதோ செய்தி கேட்டு வசனம் கேட்டு இந்த பாருங்க, நானும் அடிக்கடி சொல்லிட்டேன், நல்ல பிரசங்கம் உங்களுக்கு பண்ண வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமும் கிடையாது. அதை பிரயாசப்பட்டு நான் பிரசங்கங்கள் இப்பொழுது ஆயத்தப்படுத்துறதும் கிடையாது. 4 பேர் வந்து நீங்கள் என்னிடத்திலே நல்ல பிரசங்கம் என்று சொல்லிவிட்டு போகணும் என்ற நோக்கம் எல்லாம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டாயிட்டது. ஏனெனில் அதுல பிரயோசனம் இல்லை என்றதை கண்டுகொண்டேன். கொண்டு செல்லுங்கள். 4 பேர் வந்து என்னை ஊழியக்காரர் நல்ல பிரசங்கம் சொல்லாதீங்க, தேவையில்லை அது. ஆகையினால இங்க என்ன நடக்கிறது? தாவீது நல்ல நோக்கத்தோடு தான் செய்வார். புது வண்டிப்பா, புது வண்டி. எது பரிசுத்தப்பட்டு ஏற்றுங்க அதை கொண்டு போக வேண்டும். நடந்தது என்ன? மாடு போகிற பொழுது தன்னுடைய வேலையை காட்டிவிட்டது. தன்னுடைய வேலையை காட்டி ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று தாவீது, அவர் செய்தது நல்லெண்ணத்தோடு தான் செய்தார். புது வண்டியில வைக்கணும், ஆண்டவருடைய பரிசுத்தப்பட்டி அது வருகிற பொழுது வடிவாக இருக்கணும், ரம்யமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இஷ்டவேலையில் சந்தோஷம் அடைய வேண்டும். தேவ பிரசன்னவங்க இருக்கிறது, கர்த்தர் அதுக்குள்ள இருந்து பேசுகிறார் அல்லவா. அவருக்கோ சந்தோஷம், அவருக்கோ குதூகலம். அவர் நினைத்தது ஒன்று, நடந்தது இன்னும் ஒன்று. நடந்தது என்ன? மாடு தடம் புரண்டது பாருங்க, அப்பொழுது பெட்டி கொஞ்சம் சரிந்து விட்டது, பரிசுத்த பெட்டி கொஞ்சம் சரிந்து விட்டது. இதுல இருக்கிற எவராகணும், எவராகணும், இங்கே ஒரு காரியம் ஒன்று விழுதுன்னு சொல்லிச்சுனால் உங்க நெஞ்சு படக்க படக்கத்தான் செய்யும். அது ஓடி பிடிப்பமான்னு சொல்லித்தான் நீங்க யோசிப்பீர்கள். ஏதாவது அப்படியா, நான் ஓடிப்பதை பிடித்ததை வைத்து விட வேண்டும். இந்த புல்பிட்டு இப்பொழுது விழுதுன்னு எப்படியும் ரெண்டு பேர் ஓடி வருகிற இந்த புல்பிட்டு திருப்பி நிறுத்துவதற்கு. தப்பானது கிடையாது, தவறானது கிடையாது. இதுதான் அன்று அங்கு நடந்தது. என்ன நடந்தது? பரிசுத்தப்பட்டி மாடுகள் உலாஞ்சதுனால பரிசுத்தப்பட்டி என்ன செய்கிறது? தடம்புரளுகிறது. ஊசா என்கிற நல்ல மனுஷன், என் பார்வையில பேசுகிறேன், ஊசா என்கிற நல்ல மனுஷன், சபையில இருந்த ஒரு நல்ல மனுஷன், ஓடி போறான், ஓடி போறான், ஓடி போய் பிடிக்கிறான். பரிசுத்தப்பட்டி கீழே விழக்கூடாது, இந்த காரியம் நடந்து விடக் கூடாது, இந்த காரியத்துல இப்படி இருந்துடக் கூடாது. ஓடி போய் பிடிக்கிறான். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தர் ஊசாவை அடித்தாரா. என்ன நீதி ஆண்டவரே, இது என்ன நீதி? ஊசாவே அது பரிசுத்தமானது, ஊசாவே அது ஆச்சாரியுடைய வேலை. இன்றைக்கு அநேக ஊசாக்கள் இங்க இருக்கிறீர்கள். ஒழுங்காக இருப்பது உங்களுக்கு நல்லது, ஒழுங்காக இருப்பது உங்களுக்கு நல்லது. ஊசாவே இது உன்னுடைய வேலை கிடையாது. ஒழுங்காக இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா கர்த்தர் உன்னை நடத்த வேண்டிய தூரத்துக்கு நடத்தி கர்த்தரோடு உன்னை கொண்டு போவார். இல்லையோ நீ விடுகிற கண்ணீரை மனிதர்களால் துடைக்க முடியாமல் இருக்கும், மனிதர்களால் துடைக்க முடியாமல் இருக்கும். தைரியம் கொள்வது, தைரியம் கொள்வது. தேவ சமூகத்தில், தேவ சபையில, தேவ காரியங்கள்ல தைரியம் கொள்வது. ஊசாவை கர்த்தர் அடிச்சா. ஏன் ஆண்டவரே? அவன் நல்லதைத்தானே நினைச்சான், அவன் நல்லதைத்தானே ஆண்டவரே செய்தான். என்னண்டவரே பரிசுத்தப்பட்டு கீழே விழ போறன்னு அவன் ஓடி வந்து கஷ்டப்பட்டு தன்னை உயிரை கொடுத்தல்லையா அதை நிப்பாட்டி வைத்திருந்தான். என்னண்டவரே? இல்லை இல்லை இல்லை, அது பரிசுத்தமானது. அதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த முறை மாட்டு வண்டிலே இல்லை, அடுத்த முறை பொட்டி சுமந்துட்டு போனது மாட்டு வண்டிலே கிடையாது. இங்கே பரிசுத்தப்பட்டு போகிற பொழுது தாவீது முன்னுக்கு ரெண்டு ஆடு இல்லை, அங்கே ஆடுறார். இந்த புத்தி இதுக்கு இடையில எப்படி வந்தது? எப்படி வந்தது? எப்படி எப்படி வந்தது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கத்தருடைய சமூகத்திலே ஆட தெரியாதவர்கள் வேற எங்கேயும் நீங்கள் ஆடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. தேவ சமூகத்திலே ஒரு ராஜா தன் ராஜா என்பதை மறந்து கத்தர் சமூகத்திலே தன்னை ஆட ஆடண்டு ஆடுகிறான். என்ன நினைச்சு ஆடினானோ அதை கூட அநேகர் தவறுன்னு தான் சொன்னார்கள். நம்ம சபையிலே ஒரு ஐயா இருந்தார் முந்தி, அவருடைய ஆட்டத்தை தாங்கவே முடியாது. ஆனா அந்த மனுஷன் செய்ததுதான் சரி. சில வேலைகளில் நமக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த மனுஷன் சரியா தான் ஆராதனை செய்துச்சு. கொஞ்சம் அப்படி இப்படிதான், வயது சென்றால் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வார்கள். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆடுவார், சாஸ்தாங்கமா விழுந்து கிடப்பார், உருண்டெலும்புவார், திடீரென்று ஏதாவது ஒன்று சொல்லி விடுவார், அதை எங்களுக்கு விசனத்தை ஏற்படுத்தி விடும். மற்றும்படி 99% அவர் செய்ததில் எந்த விதமான தவறும் தப்பும் கிடையாது. விளங்குறதா? நன்றாக ஆடினார், நன்றாக சத்தம் போடுவார், நன்றாக இயேசுவே என்றுவார். ஏதோ அவருடைய வயதுக்குரிய விதத்தில் செய்தார். இங்கே அதைத்தான் தாவீது செய்தார். நான் ராஜா அல்லவா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சவுளை குறித்து நாங்கள் முன்னுக்கு பார்த்த பொழுது அதில் ஒரு வசனம் வருகிறது. நீ வந்து எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருந்த பொழுது உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ ஒன்றுமில்லாது இருந்த பொழுது உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு இந்த காரியத்தை நான் முந்தியும் பேசினேங்க, ஒரு மாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட பொழுது இருந்த அறிவு இன்றைக்கு இல்ல, எல்லாம் கொழுப்பு. எல்லாரும் ஒருத்தர் உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, எல்லாம் கொழுப்பு. கர்த்தர் நம்மளை அறிந்து கொள்ளுற பொழுது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, நான் யார், நான் யார் ஆண்டவர், ஒன்றுமே இல்லை, நான் யார், நான் ஒதுக்கப்பட்டவன், நான் தள்ளிவிடப்பட்டவன், நான் கண்ணீர் விட்டவன், நான் வேதனை நிறைந்தவன், என்னை ஒழுக்கினார்கள், என்னை அடித்தார்கள், என்னை தள்ளிவிட்டார்கள். இன்றைக்கு என்ன நினைவு நம் நினைவுகள்? இன்றைக்கு எங்களுடைய சிந்தனைகள் என்ன? பக்திமான்களை போல உம்மன்னு இருக்காதீங்க, சிந்திங்க சிந்திங்க. அன்னைக்கு இருந்த நினைவு இன்னைக்கு இல்ல. சவுளை குறித்து எழுதுகிற பொழுது நீ ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது கர்த்தர் உன்னை அழைத்தார் சொல்றார். அதிலே சாமுவேல் எழுதுகிறார், நீ ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது உன்னை நான் அழைத்தேன். இன்றைக்கு உன்னுடைய நினைவு எப்படி இருக்கிறது? உன்னுடைய பேச்சுக்கள் என்ன? உன் சிந்தனைகள் என்ன? உன்னுடைய ஆட்டம் என்ன? உன் செயற்கை என்ன? உன் நடத்தை என்ன? உன் இருதயத்தின் கொழுப்பு என்ன? எல்லாவற்றையும் அவர் காண்கிறவர். சொல்லாதீங்க, ரொம்ப சொல்லாதீங்க, கர்த்தர் உன்னையும் அடிப்பார். நினைக்கவே நினையாது.
மோசேக்கே அந்த கதி, உனக்கும் எனக்கும் எந்த கதி? இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லலாம், கிருபை கிருபை கிருபைன்றது எனக்கும் தெரியும்ப்பா, பேசாம இரு. கிருபியை துர்ப்பிரயோகம் பண்ணாத, சரியா? கிருபியை துர்ப்பிரயோகம் பண்ணாத. விளங்குறதா? எல்லாவற்றையும் ஒரு வசனத்தை எழுதி விட்டால் அந்த வசனத்துக்குள்ள எல்லாத்தையும் போட்டு மூடுறது. சிந்திங்கள். நீதிமான் ஏழு தேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லி எல்லாரும் பேசுவார்கள். அவன் ஏழு தேரம் மனம் திரும்ப வேண்டும், அதை மறந்துடாதீங்க. எல்லாரும் நினைக்கிறது ஏதோ நீதிமான் விழுந்து விட்டு ஆண்டவர் தூக்கிட்டு வா பாண்டு கூட்டிட்டு போவார்னு சொல்லி, அவன் மனம் திரும்புகிற பொழுதுதான் அவன் எழுந்து நிற்க முடியும். அதை நினைத்துக் கொள்ளுங்க. மனம் திரும்புதல் இல்லையோ அங்கே தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. அது முன்னுக்கு இருந்து பின்னுக்கும் வரைக்கும் இதுதான் சத்தியம். ஆகையினாலே பிரியமானவர்களே, ஊசாவை கத்தர் அடித்தது தாவீதுக்கே மனக்குலைச்சலை கொண்டு வந்தது. ஆனால் தாவீது பாட்டு விதம் வேறு, ஊசா பாட்டு விதம் வேறு. கத்தர் பார்த்தார், அது என்னுடைய பரிசுத்த பெட்டி, இது என்னுடைய பரிசுத்த காரியம், இது என் பரிசுத்த ஆலயம், இது என் பரிசுத்த வீடு, இது என் பரிசுத்த காரியம். தைரியம் கொள்ளாத, தைரியம் கொள்ளாத, கண்டதையும் தைரியம் பண்ணி செயல்படுத்தாத. உனக்கு நல்லதில்லை, நல்லதில்லை. நான் சொல்லுகிற வார்த்தைகளை காதிருந்தால் கேட்டுக்கொள், இல்லையோ கண்ணீர் விடுகிற பொழுது சிந்தி, கண்ணீர் விடுகிற பொழுது சிந்தி. ஆண்டவரே, நான் செய்தது தவறுதான், இப்படி நடந்திருக்க கூடாது, இது உம்முடைய காரியம், இது நான் மாம்சமாக சிந்தித்து விட்டேன், அலட்சியம் பண்ணிவிட்டேன். இது கர்த்தருடைய வீடு, இது கர்த்தருடைய சபை, இது கர்த்தருடைய சமூகம், இந்த கர்த்தருடைய சமூகத்திலே நான் நிற்க வேண்டிய இடத்திலே நிற்கவில்லை, நிற்க வேண்டிய விதத்தில் நான் நிற்கவில்லை என்பதை சிந்தி. பரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் ஒருவேளை உங்கள் மனதிலே பதிய வேண்டிய அளவுக்கு பதியாமல் இருக்கலாம். ஆனா நாட்கள் இவைகளை உங்களுக்கு தெரியப்படுத்தும், நேரங்கள் இவைகளை உங்களுக்கு தெரியப்படுத்தும். நீங்க நினையாதீங்க எல்லாம் நல்லா இருக்கிறது, ஒவ்வொன்று இருக்கிறது, வாழ்க்கை ஜம்மா ரம்யமாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு செகண்ட்லே இந்த வாழ்க்கையிலே கத்தர் திருப்புவார். இன்னைக்கு என் காதுகளும் என் இருதயங்களும் தெரிந்திருந்தபடியும் கேட்டிருக்கிறபடியும் அன்னையுடைய வாழ்க்கைகள் இன்றைக்கு செகண்ட்லி திரும்பி திருப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் கத்தர் அவர்களுக்கு நன்மை செய்வார்னு சொல்லி கத்தருக்குள் நான் நம்புகிறேன், நன்மை செய்வார்னு சொல்லி கத்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்வும் இந்த விதத்துல நீங்கள் செய்கிற ஒருவேளை நீங்கள் நினைப்பது காரியம் எல்லாம் சரியாக இருக்கலாம், நல்லதென்றே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தேவனுக்கு அது பிரியமா, அதை சிந்தியுங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு அது விருப்பமா, அதை நினைங்கள். மனிதனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழிகள் ஆயிரம் இருக்கிறது, ஆனால் அதன் முடிவு நல்லதல்ல, நல்லதல்ல. ஹல்லேலூயா. குடும்பமாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம், சபை வாழ்வாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். உனக்கு அநேக காரியங்கள் நன்மையாக தோன்றும், ஆனால் அதன் முடிவு கண்ணீர் என்பதை மறந்து விடாதே. தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, நன்மை என்று சொல்லி நான் நினைத்தேன், நன்மை என்று. எல்லாரும் கண்களை மூடுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நல்லது என்று சொல்லித்தான் ஆண்டவரே இதை நினைத்தேன், நன்மை வரும் என்று சொல்லித்தான் ஆண்டவரே இதை நினைத்தேன், ஆறுதல் வரும் என்று சொல்லித்தான் ஆண்டவரே நான் நினைத்தேன், நல்லது என்று நினைத்து தான் ஆண்டவரே இதை செயல்படுத்தினேன். அண்ணா அண்ணா, ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே அது சரியாய் தெரியவில்லையே ஆண்டவரே. ஆண்டவரே என்ன மன்னிப்பீராக, ஆண்டவரே என்ன மன்னிப்பீராக, என்னை மன்னிப்பீராக, என்னை மன்னிப்பீராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் வந்த பொழுது உன் இருதயத்தை கடினப்படுத்தி உன் வார்த்தைகளுக்கு நீ வளைந்து கொடுக்காமல் ஏதோ வந்த மாதிரியே போவேன்னு சொல்லி நினைத்துக் கொண்டால் உன் பிரச்சனை. ஆனால் இந்த வார்த்தைகளை உணர்ந்து ஆண்டவரே இந்த விஷயத்திலும் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் சொல்லி நீ விட்டு விட்டால் உனக்கு நலமாயிருக்கும் ஆண்டவரே. இந்த காரியங்களை கத்தாவே, கத்தர் நீர் எதை நினைக்கிறீரோ அதன்படி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் 20 வருஷம் 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டு உங்களோடு அநேக அற்புதங்களை அடையாளங்களை கண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் தேவ மனிதன் மோசே கத்தாவே வார்த்தைகளை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தாதது போல, உங்களை நம்பாதது போல கத்தாவே நான் இருந்து விடாதபடிக்கு என்னை மன்னிப்பீராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு எந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் காரியங்கள், உங்கள் பிரச்சனைகள் இன்றைக்கு எந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி நன்றாக உங்களுக்கு தெரியும். கதரை நம்பு, தேவனை நம்பு, ஆண்டவரை நம்பு, அவரை நம்பு, அவரை நம்பு. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் நல்லெண்ணத்தோடு தான் ஆண்டவரை நினைச்சான, தவறிட்டு என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய காரியத்திலே தைரியமாய் கைவையாதபடிக்கு, உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே கத்தாவே நிர்விசாரமாய் தைரியமாய் கைவையாதபடிக்கு. இதை நான் திரும்ப உங்களுக்கு எச்சரி போட்டு சொல்லுகிறேன், கத்தருடைய வீட்டில் இருக்கிற காரியங்கள்ல கண்ட மாதிரி நடந்து கொள்வது, கண்ட மாதிரி செயல்பட நினைப்பது, கண்ட மாதிரி செய்ய நினைப்பது, அனுமதி இல்லாமல் காரியங்களை கை வைப்பது கத்தருக்கு முன்பாக நீதியற்றது என்பதை மறந்து விடாதிருங்க. நீதியற்ற தன்மைகள் மறந்து விடாதிருங்கள். கத்தர் விசாரிப்பா, கத்தர் அவைகளை விசாரிப்பா, கத்தர் அவர் நியாயத்திலே கொண்டு வருவார். கவனமுள்ளவனாய் இருங்கள். இதுவரைக்கும் நடத்தி வந்த கத்தரங்களை தொடர்ந்து நடத்துவார் என்று சொல்லி மனதிலே நினைத்து வரம்புகளை மீறாதபடிக்கு கத்தருக்குள்ளே நம்மளை திருப்பிக் கொள்வது நமக்கு நல்லது. வேதம் சொல்லுகிறது, நீ என் பக்கம் திரும்பு, நீ என் பக்கம் திரும்பு, நீ என் பக்கம் திரும்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கத்தர் உங்களை காண்கிறார், கத்தர் உங்கள் இருதயத்தை காண்கிறார். விளையாட்டுத்தனமாக இதையும் எடுத்து விடாதிருங்கள், விளையாட்டுத்தனமாக இதையும் எடுத்து விடாதிருங்கள். அவர் வருகிற பொழுது எல்லாவற்றையும் கத்தர் விசாரிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.